الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم جاهدوا في الله حق جهاده واجتباكم وقال أيضا والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين وقال أيضا كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله صدق الله مولانا العظيم الله إن الذي أركله அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வாழ்க்கையின் 53 வருஷத்தை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக அவர்கள் கழித்திருக்கிறார்கள். மதீனத்துடைய 10 வருட வாழ்க்கையும் மிக எடுத்துக்காட்டானதாக அமைந்திருக்கிறது. 40 வருடம் நபித்துவம் இல்லாம நபி அவர்கள் வாழ்ந்து 23 வருட வாழ்க்கை நபித்துவ வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. நபி அவர்களுக்கெல்லாம் நபித்துவத்தை வழங்கும் பொழுது அவர்களுடைய வயது 40 ஆக இருந்தது. 40 வயதை அடைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஆக இன்பமான, சுகமான, சந்தோஷமான, அல்லாவினால் பெறக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் இந்த 23 வருடத்தில் நபி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதுக்கு மாற்றமான பலத்த சோதனைகளை நபி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஒரு வசனத்தில் இப்படி குறிப்பிடுகிறார்கள், ஊதிது ஃபில்லா மாலம் யூத அஹத் உஹித்து ஃபில்லா மாலம் யுஹஃப் அஹத். நான் நிந்திக்கப்பட்டதை போன்று, நான் நோவிக்கப்பட்டதை போன்று, நான் ஏச பேசப்பட்டதை போன்று வேறு யாரும் அப்படி நோவிக்க நிந்திக்கப்படவில்லை. நான் அச்சுறுத்தப்பட்டதை போன்று யாரும் அச்சுறுத்தப்படவில்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எடுத்து காண்பிக்கிறார். இஸ்லாமிய வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான பகுதிகள் இருக்கிறது. சஹாபாக்கள் தொழும் சட்டத்தை, ஜகாத் ஹஜ்ஜுடைய சட்டத்தை நபி அவர்கள் மூலமாக தெரிஞ்சு கொண்டது போன்று சோதனைகள், கஷ்ட துன்பங்கள், பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதையும் நபி அவர்களிடத்தில் கேட்டு படித்து நபி அவர்களுடைய வாழ்க்கையில கண்டு கழித்து அதை அவர்கள் அனுபவித்து அதனால் வரக்கூடிய சாதக பாதகங்களை புரிந்து முஸ்லிம் உம்மாவுக்கு கியாமத்து வரைக்கும் ஒரு முன்மாதிரியான, ஒரு எடுத்துக்காட்டான, மிகவும் படிப்பினைக்குரிய ஒரு வாழ்க்கை முறையை முன்வைத்து போயிருக்கிறார்கள். சஹாபி ஒருவர் கேட்குகிறார், யா ரசூலல்லாஹ், இன்னா நர்கபல் பஹர், நாம் கடல் பிரயாணம் செய்கிறோம், அஃபனதவத்தா மின் பஹரில் பஹர், கடல் தண்ணீரால வுது எடுக்கலாமா என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஒரு நல்ல கேள்வி, கடல் பிரயாணம் செய்யக்கூடியது கடலோர பகுதி மக்களுக்கு பல வகையிலையும் தேவைப்படுகிறது. அந்த காலத்தில் விமானங்கள் இல்லாத காலம், கடல்ல தான் பிரயாணம் செய்தார்கள். அப்பொழுது நபியவர்களுடைய காலத்திலும் மீன் பிடிக்கக்கூடிய தொழில், அதெல்லாம் பிரயாணம், இவைகளுக்கு கடல் பிரயாணம் செய்த நேரத்தில் எங்களுக்கு தொழுக கடமையாக இருக்குதே, தண்ணீர் சரியாக உப்பாக இருக்குதே, யார சொல்ல எப்படி நாங்கள் உதவி எடுப்பது என்ற இந்த கேள்வியை கேட்டார்கள். பெரிய பெரிய ஸ்டாக் டேங்குகள் ஏற்பாடுகள் இல்லாத அமைப்புகளும் இருந்தது, அப்படி ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலைமைகளும் இருந்திருக்கிறது. அப்ப இந்த சின்ன பிரயாணங்கள் செய்யக்கூடியவர்கள் கேட்ட நேரம் நபியவர்கள் கொடுத்த பதில், கடல் தண்ணீர் சுத்தம், அதுல செத்ததையும் நீங்க சாப்பிட முடியும் என்று சொன்னார்கள். செத்ததையும் மீனையும் சாப்பிட முடியும் என்று சொன்னார்கள். இது தண்ணீரோட வொதுவோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதில், பல பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்காமல் இருப்பீங்க, ஆனால் இதுதான் இதனுடைய மார்க்க தெளிவு. மீன் செத்தாலும் சாப்பிட முடியும். குர்ஆன் வந்து ஹுரிமத் அலைக்கும் மைத்தத்து வதமுல் அஹ்மல் கின்ஜீர், செத்தவைகளையும் இன்னும் இரத்தத்தையும் இன்னும் பண்டியுடைய மாமிசத்தையும் ஹராமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு விளக்கமாக, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் குர்ஆன்ல வரக்கூடிய அந்த மூடலை தெளிவு பண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். குர்ஆன் வந்து அனந்தர சொத்தை பிரிக்கணும் என்று சொல்கிறது. வாப்பா மௌத்தாகி தாயும் ஒரு மகனும் இருந்தா வாப்பாவுடைய சொத்துல 8 லட்சம் மிஞ்சா 1 லட்சத்தை எட்டிலுண்ட தாய்க்கு கொடுத்துட்டு அந்த 7 லட்சத்தை மகனார் எடுத்துக்கொள்வார். இது அனந்தர சொத்துடைய சட்டம். ஒரு மகள் இருக்கிறார், 8 மனைமார்கள், 12 மனைமார்கள், 11 மனைமார்கள் நபியவர்களுக்கு இருக்கிறாங்க என்று சொன்னா 8ல் 1 அந்த மனைமார்களுக்கு கொடுத்துட்டு அந்த 7 பகுதிய பாத்திமா நாயகிக்கு கொடுத்திருக்கணும். அதுதான் சட்டம். கண்ணியமான உலவாக்கிலே அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவ்லாதிக்கும் லித்தக்கரி முஸ்தஹப்பல் உன்ஸையின், அல்லாஹ் உங்களுக்கு இந்த அனந்தர சொத்துடைய சட்டத்தை வசிய செய்கிறான். தகப்பன் மௌத்தாகிட்டா பிள்ளைகளுக்கு ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1, பாப்பா மௌத்தாகிட்டாரு, ஒரு ஆண் பிள்ளை 2 பெண் குழந்தைகள் இருக்குது, 4 லட்சம் ரூபாய் வச்சுட்டு போயிருக்கிறாருன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் 1 லட்சமும் அந்த ஆண் குழந்தைக்கு 2 லட்சமும் கிடைக்கும். இதுதான் மார்க்க சட்டம். நபியவர்கள் மௌத்தாகினுடன இந்த சட்டத்தின்படி பாத்திமா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா நபியவர்களுடைய கலீஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, பாப்பா மௌத்தா போயிட்டாங்க, சொத்திருக்குது நபியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கைபருடைய யுத்தத்தில் கொடுத்த சில காணிகள் இருக்குது, அப்ப அதை நீங்க எனக்கு தந்துடணுமே, நான் இருக்கிறேனே, எனக்கு தானே கூடுதலாக கிடைக்கணும். 8-9 மனைமார்கள், அவங்களுக்கு 8ல் 1 பங்கு கொடுத்துட்டு 7 பங்கு எனக்கு தரணுமே என்று கேட்ட நேரத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அங்கு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நஹ்னு மஆஷரல் அம்பியா லா நூரத் மா தரக்னா சதகா. நபியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நபிமார்கள் ஆகிய நாங்க விட்டுட்டு போகக்கூடிய சொத்து அனந்தர சொத்தாக பங்கிடப்பட மாட்டாது, அது பைத்துல் மாலுக்கு தான் போகும். நாங்க விட்டுட்டு போறதுக்குரிய சட்டம் வேற. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கைலான் ஸக்கஃபி என்ற ஒருவர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் வந்து 10 மனைவிமார்கள் எனக்கு இருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது 4 பேரை தான் திருமணம் செய்யணும், நான் எப்படி நடந்து கொள்ளணும் என்று கேட்ட நேரம் அல்லாஹ் அக்பர் நபியவர்கள் சொன்னார்கள், அம்சிக் அர்பான் ஃபாரிக் ஸாயிரஹுன்ன, 4 பேரை வைத்துக் கொள்வதற்கு உனக்கு அனுமதி, 6 பேரை விட்டு நீ நீங்கிக் கொள்ளணும். இப்ப இந்த சஹாபி நபியவர்களை பார்த்து, நபியவர்களே உங்களுக்கு 11 மனைமார்கள் இருக்கிறது கூடுமெண்டா, எனக்கும் 10 இருக்கேலும் தானே என்ற பேச்ச பேசாம அவர்கள் மிக கண்ணியமாக, எனக்கு சட்டம் வேறு, சில சந்தர்ப்பத்தில் நபியே உங்களுக்கு சட்டம் வேறு, அதுக்குரிய தெளிவு தர்ற பொறுப்பும் உங்களுடையது. சில நேரத்தில் அதை கூடுதலாக 99% அல்லாஹ் எந்த சட்டத்தை நபியவர்களுக்கு வகுத்தானோ அதை தான் உம்மத்துக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். சில விஷயத்தில் ஃபத்ஹஜ்ஜத் பிஹி நாஃபிலதன் லக் ஜாயிதத்தன் லக், தஹஜ்ஜத்துடைய தொழுகை உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, மேல் மிச்சமாக அல்லாஹ் உங்களுக்கு இதை கடமையாக்கியிருக்கிறான். நபியவர்களுக்கு திருமணத்தை அல்லாஹ் விரும்பிய எண்ணிக்கையில அனுமதி கொடுத்திருக்கிறான். உம்மத்துக்கு 4 மேல் அனுமதி இல்லை, அதனுடைய சட்டத்தோட அது செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனந்தர சொத்து உலகத்தில் யாரும் எந்த பிள்ளைக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்ற ஒன்ற சொல்ல முடியாது. அவர் மௌத்தா போனா நிச்சயமாக அந்த அனந்தர சத்தப்படி பிரிச்சுதான் ஆகும். அவர் வசியத்து செய்தார், நான் மௌத்தான பிறகு என்ன சொத்தை போயிட்டு பள்ளியில கொடுத்துருங்க என்று சொல்லிட்டு மௌத்தா போனாலும் கூட அவருடைய சொத்து பள்ளிக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அது கொடுக்கிறது தவறாக இருக்கும், பள்ளிக்கு கொடுக்கிறதும் பாவமாக இருக்கும், அவர் பள்ளிக்கு கொடுக்க முடியாது. வசியத் என்பது துலுஸ், மூணுல ஒரு பகுதி தான் வசியத்தாக நிறைவேற்ற முடியும். அப்படின்னா வாப்பா சொல்லிட்டாரு, எந்த பணம் எல்லாம் நாம மௌத்தா போனா மஸ்ஜிதுக்கு கொடுங்க என்று சொல்லி, அங்கு மனைவி ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாங்க என்று சொன்னா, நிச்சயமாக அந்த சொத்திலிருந்து அவங்களோட விருப்பம் இருந்தால் வாப்பாவுடைய அந்த வசியத்தின் படி 3 உண்ட மட்டும் தான் பள்ளிக்கு கொடுக்கப்படுமே தவிர அவர் சொன்ன எல்லாம் கொடுக்கிறதுக்கு மார்க்கம் இடமளிக்க மாட்டாது. மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, உண்ட வாழ்நாள்ல அல்லாஹ் உனக்கு வசதியை தந்திருக்க கூல, நீ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி உன் குடும்பத்துக்கு கொடுக்கிறதையும் கொடு, உன் குழந்தைக்கு கொடுக்கிறதையும் கொடு, அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறதையும் கொடு. இன்னல் ஜஸதிக்கு அலைக்க ஹக்கன், இன்னல் ஜௌஜுக்கு அலைக்க ஹக்கன், இன்னல் ஜௌ இன்னல் ஜுவாரிக்கு அலைக்க ஹக்கன், இன்னல் ரப்பிக்கு அலைக்க ஹக்கன். உன் மனைவிக்குரியதும் இருக்குது, உன் இறைவனுக்குரியதும் இருக்குது, உன் உடம்புக்குரியதும் இருக்குது, உன் விருந்தாளிகளுக்கும் உள்ளது இருக்குது என்ற ஒரு பொது சட்டம் உண்டு. இஸ்லாம் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. ஆக நான் இங்கு சொல்ல வந்தது, மேலான சகோதரர்களே, நான் சில விஷயங்களை தொட்டுவிட்டு போகிறேன், நான் இதை பேச விரும்பல, நான் வேறொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அனந்தர சொத்து ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ளணும். கியாமத்தினாளுடைய நெருக்கம் வரும் பொழுது இதுல பல தவறுகள் நடக்கும். வாப்பட சொத்தை மூத்த மகன் அப்படி சுராண்டி எடுத்துருவாரு, சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாரு. அவர் அப்படி பராண்டி எடுக்கிறது அது அவருடைய வௌத்துடைய நெருப்பாக தான் வாழ்க்கையில் இருக்கும். அதுல மிச்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்நியர்களுடைய சொத்து, அந்நியர்களுடைய காணி, வாடகைக்கு எடுக்கக்கூடிய நிலங்கள், இவைகள்ல மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லவீன யார் அநியாயமாக யத்தீம்களுடைய சொத்தை, பள்ளியுடைய சொத்தை, பைத்துல்மாலுடைய சொத்தை, வக்ஃபுடைய சொத்தை அவகரிக்கிறார்களோ அவர்கள் நெருப்பத்தான் வயிற்றுல பத்த வைப்பார்கள் என்பதே குர்ஆனுடைய தெளிவு. அங்கே ஒரு தெளிவை நான் முன்வைத்தேன், அது என்னதே, குர்ஆனுக்கு தெளிவு அல்லாஹ் நபி அவர்கள், நபிய உங்களுக்கு நாம் இறங்கியிருக்கிறோம் இந்த வேதத்தை, இதை விளங்க வைப்பது உங்களுக்கு தான் பொறுப்பு. அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை நபி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
நபியவர்களுடைய காலத்தில் எதெல்லாம் செய்ய முடியுமோ செய்து காட்டிவிட்டு போய்விட்டார்கள். இப்ப நாங்க வந்து எங்கட புத்திக்கேற்ப நாங்க மார்க்கத்தை விளங்க வைக்க போகக்கூடாது. ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய மடமை அது என்னது, ஒவ்வொருவரும் தனக்குப்பட்டதை மார்க்கமாக ஆக்கிக் கொள்வது. அல்லாஹ் ரசூல் சொன்னது என்ன இல்லை, தன்னுடைய அமைப்பு, தன்னுடைய கொள்கை, தன்னுடைய இயக்க வெறி, இது மக்களை அது ஒரு ஜின்ன போல பிடிச்சி வாட்டுகிறது. இதனாலதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சோதனை. அல்லாஹுடைய தீன அல்லாஹ் ரசூல் வகுத்த பிரகாரம் சரியாக விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்வதில் தான் மனிதர்களுடைய ஈடேற்றம் வெற்றி தங்கியிருக்கிறது. தன்னுடைய மடமையிலும் தன்னுடைய கொள்கையிலும் தன்னுடைய விஷயத்தை சாதிக்கிறதுக்கும் என்ற அந்த மடமை. அப்ப ஹுக்மல் ஜாஹிலியத்திய புகுன், அவர்கள் அந்த ஜாஹிலியத்துடைய மடமையா விரும்புகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த விஷயங்களை நல்ல விளங்க. குர்ஆன் ஒரு தெளிவை தருகிறது, என்னது, செத்தது கூடாது. நபியவங்க சொல்றாங்க இல்ல செத்த மீன் கூடும். நபியவர்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர், இதுக்கு விளக்கம் சொல்லுவீங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க விளக்கம் சொல்லுவீங்க, இதுக்கு விளக்கத்தை நீங்க தெளிவாக எடுத்துக்கோங்க. குர்ஆன் சொல்லுது அனந்தர சொத்தை பிரிக்கணும். ஃபாத்திமா நாயகி வந்து கேட்கிறாங்க, எனக்கும் தாங்க, 9 மனைமார்களுக்கும் கொடுங்க. அவ்வக்கரதுன்னு சொல்றாங்க, இல்ல நபியவங்க சொல்லிருக்கிறாங்க அப்படி கொடுக்க முடியாது. இப்ப நபியவர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆனுக்கு முரண் பேச இல்ல, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது, மேலான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக தொழுகையுடைய சட்டங்கள் எடுங்க. தொழுகையுடைய ஃபஜ்ர் 2 ரக்அத், லுஹர் அஸர் இஷா 4 ரக்அத், மக்ரிபுடைய 3 ரக்அத். இது யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமத் செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 2 நாள் தொழுவிக்க, அதுதான் உம்மத்துக்கு சட்டமாக மாறியது. ஹனஃபி மதஹபின் படி தொழுக ஷாஃபியை விட 1 மணி நேரம் பிந்தி நடக்கும், அங்கே 1 மணி நேரம் முந்தி நடக்கும். இது ரெண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் இந்த உம்மத்துக்கு காட்டப்பட்ட முறை. ரசூல் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸினூடாக அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆக எப்படி வணக்கத்தில், பொருளாதாரத்தில், பைத்துல் மாலுடைய விஷயத்தில் நாங்க அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டில பெறுறோமோ அதே போல எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை, எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்க எப்படி முகம் கொடுக்கணும். ஒரு பொதுபல சேனை இல்லை, 1000 பொதுபல சேனை உருவாகுவாங்க. நாங்க முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் எந்த அடிப்படையோட வாழணும், பிரச்சனை தீர்ந்துருச்சு, நாங்க எங்க பழைய குருடி என்ற அந்த அந்த முறையிலேயே வாழ்ந்து கொண்டு போறதில்லை. மார்க்கத்தை புரிஞ்சு, மார்க்கத்தை புரிஞ்சு அந்த மார்க்கத்துடைய தெளிவோட நாங்க விஷயங்களை செய்து கொள்ளாவிட்டால் எதிர்காலம் இதைவிட பயங்கரமாக இருக்கும். பள்ளிகள் கற்றுதல் நோக்கம், பள்ளிகள்ல நடக்க வேண்டிய விஷயங்கள், மஸ்ஜிதில் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கப்படணும், அது நடத்தப்படணும். அதெல்லாம் கைவிட்டதாலதான் மஸ்ஜித் என்பது வருஷத்துக்கு ஒருத்தர கஞ்சி கொடுக்கிற இடமா, கஞ்சி கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கிறதா மஸ்ஜித். மஸ்ஜிதுடைய நோக்கம் மிக பிரமாண்டமானது, அதை புரியல. நாங்க எங்கட கொள்கைகள், எங்கட மதங்கள், எங்கட மார்க்கங்கள் என்று மடையர்களாக நாங்கள் வாழ்றதுனாலதான் எமக்கு இந்த சோதனை உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அடிப்படைகளை புரியாத காரணத்தினால, மார்க்கத்துடைய அடிப்படைகளை தெரிஞ்சிருந்தோம் என்று சொன்னா இந்த சோதனையை நாங்கள் அனுமதித்திருக்க மாட்டோம். வேளாண் சோதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை என்ன? ரசூல் அலைஹி வஸல்லம் நபியவர்களுடைய வீட்டில வச்சா காபிர்களோட பேசினாங்க, நபியவங்க மஸ்ஜிதுல வச்சுதான் பேசினாங்க. வீடு இடம் இருந்துச்சா, ஹால் இருந்துச்சா அவர்களுக்கு பேசுறதுக்கு? நபி அவர்கள் யூத கிறிஸ்தவர்களை எங்க அழைச்சு பேசியிருக்கிறாங்க? நாங்க ஜாஹிலியத்துல வாழ்றோம், இன்னும் அந்த ஜாஹிலியத்துல இருந்து தௌபா செய்யணும். நாங்க இல்லைன்னா சந்திச்ச சோதனை விட பயங்கரமான சோதனை நாங்க சந்திப்போம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்த நாம், ஈமான் கொண்ட நாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பேசக்கூடிய நாம், நபியுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதியும் தெளிவாக விளங்க கட்டாய கடமையாக இருக்கிறது எங்களுக்கு. சோதனை வரக்கூட மட்டும் ஒரு நடிப்பு, அதுக்கு பிறகு எங்களுடைய இஷ்டமான வாழ்க்கையில் மார்க்கம், மார்க்கம் என்றா மார்க்கமாக இருக்கணும். மார்க்கத்துடைய தெளிவில் நாங்கள் மிக உறுதியாக இருந்தால்தான் கனிமான் சகோதரர்களை பெரியார்களே எங்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். அவர்களுடைய பரம விரோதி எங்கிருந்து வருகிறான், மக்கால் இருந்து வருகிறான், திட்டம் போட்டு வருகிறான். உமேர் இப்னு வஹப் அவர் யார், எதுக்கு வருகிறார், அவர் எதுக்கு வருகிறார், நபியை கொல்ல வருகிறார். நபியை கொல்லுவதற்காக காபத்துல்லால திட்டம் போட்டுக்கொண்டு மதீனால வந்து நுழையும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொல்றதுக்கு வந்திருக்கிறார். உமேர் இப்னு வஹப் பிடிச்சாங்க, அவன் தொண்டைக்கிட்டால அவன் கம்சு கிட்டால பிடிச்சாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு, ஷைத்தான் நீ வந்திருக்கிறியா, அவனை கொல்லுவேன். எங்க முடிச்சது, வீட்டுலதான் முடிந்து போனாங்க, பள்ளியில்தான் கூட்டு வந்தாங்க, நபியுடைய மஸ்ஜிது கூட்டிட்டு வந்தாங்க, மதீனாவுடைய மஸ்ஜிதுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, விடுங்க, அவரை அப்படி நடத்தாதீங்க, அப்படி ஏசாதீங்க. அரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சு பேசினாங்க, மஸ்ஜிதுல உட்கார வச்சு பேசினாங்க, கொல்ல வந்தவனை உட்கார வச்சு பேசினாங்க, விளங்க வச்சாங்க மார்க்கத்தை, சொல்ல வச்சாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைய. அல்லாஹு அக்பர், அங்கே அல்லாஹ் அந்த உள்ளத்தை திறக்க வைத்தான். ஹிதாயத்துடைய கதவுகள் திறந்தது. ஹிதாயத்துடைய கதவு திறக்கிறது என்ற வார்த்தை மட்டும் இல்ல, செயல்ல வரணும். ஹிதாயத்துடைய கதவுகள் திறக்கிறதுக்குரிய கதவுகள் எல்லாம் மூடிட்டு ஹிதாயத்துக்கு கதவு கேட்டா வராது, ஹிதாயத்து ஒரு நாள் வராது. ஹிதாயத்துடைய கதவுகளை துறக்கிறதுக்குள்ள வழிகளை செய்தால்தான் அது வரும். கன்னியமான சகோதரர்களை கிடையாதுலே சுமாமத் இப்னு உஸால் ஆயிரம் இடுக்கும் என்னுடைய 25 வருஷம் இந்த மெம்பர்ல குத்துபால நானும் ஆயிரம் இடுக்கும் சொல்லியிருப்பேன் இந்த சம்பவத்தை. ஆனா எங்கட காதுகள் மூடியே தான் இருக்குது, திறக்கிறது இல்லை. எங்கட கண்கள் பார்க்கிறது வித்தியாசம். அதனால நாங்க அந்த மடமையிலே தான் வாழ்றோம். மார்க்கத்தை எடுத்து செயல்படுத்துறது இல்லை. சோதனை வரக்குள்ள மட்டும் மார்க்கம், அதுக்கு பிறகு தன்னுடைய கொள்கை, தன்னுடைய மதம். இந்த ஜாகிரியத்தை முதலாவது தௌபா செய்யணும், இந்த ஜாகிரியத்திலிருந்து மீறணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற சமூகமாக மாறுவோம். எத்தனாயிரம் விடுத்தம் கேட்டிருப்போம் இந்த சம்பவத்தை. விரோதி, ஆகப்பெரிய விரோதி. இன்றைக்கு என்ன விரோதம் காட்டுறாங்க, அன்றைக்கு மதீனால இந்த சுமாமா என்பவர் என்ன செய்வார் தெரியுமா, குடிபோதைகள் டான்ஸ் அதுகளை நடத்தி நபிக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக பயங்கரமான பாடல்கள் ஆடல்கள் கிளப் கிளப் நடத்துவார். என்ன வகையில இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்தார். அவருக்கு இஸ்லாமிய சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க தெரியுமா, அழைப்பு கொடுத்தாங்க, கைதியாக பிடிச்சாங்க. சிறை கைதியை கொண்டு போயிட்டு நபி அவங்க ரூம் போட்டு அங்க மூடி வைக்கல. மதியனால விரோதி, அவன் இஸ்லாமிய விரோதி. அவனை கொண்டு வச்சது பப்ளிக்ல மஸ்ஜிதுக்குள்ள, மதியனாட மஸ்ஜிதுக்குள்ள, மதியனாட மஸ்ஜிதுள்ள காபிர, காபிர கொண்டா கழுவுறதா, காபிர் என்ன, அவன் மேல் நஜிசா, எங்கட மேலும் தான் அவன், அவன் மார்க்கம் அவனுக்கு, எங்கட மார்க்கம் எங்களுக்கு. படிங்க எடுத்து நாங்கள் எழுதியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்தவர்கள் பள்ளிக்குள்ள வந்தாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் வந்த நேரம் அவர்களுக்கு தொழுகக்கூடிய நேரம், வணங்க வேண்டிய நேரம் வந்தது. அந்த வணங்குற நேரத்தில் நபி அவங்க மஸ்ஜிதுக்குள்ள வணங்குறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அவர்கள் வணக்கம் அவர்களுக்கு, எங்க வணக்கம் எங்களுக்கு. அவர்கள் வரணும், அவர்களோடு இருக்கணும். நோம்புக்கு கஞ்சி கொடுக்க கூப்பிடாதீங்க, உட்கார்ந்து பேசுங்க. இதுதான் போன ஜும்மாலே நான் சொன்னேன், நாங்க விட்டாக பெரிய தவறு, இந்த தவறுல தௌபா செய்யுங்க. நாங்க சவுதியில வாழல, நாங்க இலங்கையில வாழ்றோம், நாங்க இலங்கையில வாழ்றோம். எங்கட மஸ்ஜிதுகளுக்கு வெளியே வசதியான இடங்கள் நல்ல கட்டி வச்சிருந்தீங்கன்னா அப்ப நீங்க அவங்களை கௌரவிக்கலாம். இல்ல வசதி இல்லையா, மஸ்ஜிதுல கொண்டு உட்காருவீங்க, பேசுங்க, அப்பதான் எங்களை பற்றியுள்ள சந்தேகம் மார்க்கம் தெரிய வரும். மூணு நாள் கட்டி வச்சாங்க அந்த விரோதிகள், மூணு நாளும் அவரோட பேசுறாங்க. அவரை கொள்ற நோக்கம் இல்லை, பள்ளியில கொண்டு அடிக்கிற நோக்கம் அல்ல. பள்ளியில வச்சு என்ன செய்யணும்? அவர் என்ன மூணு நாள் கட்டி வச்சா அவருக்கு டாய்லெட் இல்லையா? அவருக்கு சிறுநீர் கழிக்கிற தேவை இல்லையா? அவருக்கு பசி இல்லையா? அவருக்கு சாப்பாடு இல்லையா? அவருக்கு தூக்கம் இல்லையா? அதெல்லாம் கொடுக்காமலா கட்டி வச்சிருப்பாங்க? அப்படி சித்திரவதை செய்யக்கூடியவர்களா எங்கட நபி? சஹீஹ் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இது. மூணு நாள் மஸ்ஜிதுல கட்டி வச்சாங்கன்னு சொன்னா என்னத்துக்கு மூணு நாள் கட்டி வச்சாங்க? அவ்வளவு பெரிய விரோதி, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க தகுதி பெற்றவர். ஆனா நபி அவங்க நோக்கம் அதல்ல, நோக்கம் அது அல்ல. நபியுடைய நோக்கம் யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும், வெறுமனே மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும் என்று துவா செஞ்சு கொண்டு எல்லா கதவுகளையும் அடைச்சு வச்சீங்கன்னா ஒரு நாள் ஹிதாயத்து கிடைக்காது, வலாலத்து தான் கிடைக்கும். மிக தெளிவாக இருங்க மேலான சோதனை. நாங்க மார்க்கத்தை தெரியாட்டி உரியவர்களிடத்துல கேட்டு மார்க்கத்தை படிச்சு அதன்படி அமல் செய்ய முயற்சி செய்யணும், அப்பதான் அல்லாஹ் உதவி வரும். மூணு நாள் அந்த சுமாவை கட்டி வச்சதுக்கு பிறகு மூணாவது நாள் அவருடைய இடையில பேசி அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவர் சிறுநீர் கழிக்கிறதுக்கு அவருக்கு வசதி செஞ்சு கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்து அது பிறகு அந்த மனிதர் சொல்றாரு, நபி அவங்க பேசினதுக்கு பிறகு விரோதி மரண தண்டனைக்கு தகுதி பெற்றவர் ஸ்டாத்துடைய எதிரி, மூணு நாளை பிறகு நபி அவங்க சொல்றாங்க அவரை விட்டுருங்க, அவரை விடுங்க, அவருக்கு சாய்ஸ், அவருக்கு என்ன இஷ்டமோ செய்யட்டும். அவர் செய்வாரா? அவர் கொஞ்ச தூரம் போயிட்டு குளிச்சுட்டு மஸ்ஜிதுக்கு வந்து கலிமா சொல்லி அவர் சொல்றார், உலகத்தில் எனக்கு ஆக வெறுப்பான முகமாக இருந்தது முகம்மதே உங்களோட முகம், இன்னைக்கு ஆக வெறுப்பமான முகமாக மாறினது உங்களோட முகம், ஆக வெறுப்பான மார்க்கமாக இருந்தது உங்களுடைய மார்க்கம், இன்னைக்கு ஆக வெறுப்பமான மாறினது உங்களுடைய மார்க்கம், ஆக வெறுப்பான பூமியாக இருந்தது மதீனத்து பூமி, ஆக வெறுப்பமான பூமியாக மாறிவிட்டது மதீனத்து பூமி. எதனால மஸ்ஜிதுல என்ன எங்களை போல இந்த பகல்ல லைட் பத்துச்சா, ஃபேன் சுத்துச்சா, காப்பட்டு இருந்துச்சா, இமாமுக்கு இப்படி ஃபேன் இங்க வைக்கப்பட்டிருந்துச்சா, அங்க என்ன இருந்துச்சு? அங்க மனிதர்கள் இருந்தார்கள், சீகரிஜாலும் மனிதர்களை மதிக்கும் மனிதர்கள் இருந்தார்கள், காபிரண்டு ஒதுக்கக்கூடியவர்கள் அல்ல, மடுத்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளையை புரியக்கூடியவர்கள் இருந்தார்கள். மஸ்ஜிதுக்கு வந்து சிறுநீர் கழித்த மனிதனையும் மதிக்கக்கூடிய மனிதர்களை நபி அவர்கள் உருவாக்கினார்கள். அதுதான் எங்களுடைய தீன். அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தை தான் நாம் உருவாக்கணும். இல்லை என்றால் கண்ணியமானவர்களே, இதை கொண்டு மக்கள் நாங்க மட்டும் நான் தொழுது கொள்றது, நாங்க மட்டும் கஞ்ச குடிச்சு கொள்றது, நாங்க மட்டும்தான் எங்கட ஜகாத் எங்களுக்கு மட்டும்தான், எங்கட ஹஜ் எங்களுக்குள்ளதான், எங்கட தொழுகை எங்களுக்கு மட்டும்தான், அவர்களுக்கு என்ன வழியில நாங்க மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தோம், எங்கட வியாபாரம் சொல்லுதா, எங்கட குடுக்கல் வாங்கல் சொல்லுதா, எங்கட மஸ்ஜிதுகள்ல இடம் இருக்குதா, அவர்களுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கிறோமா, அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறோமா? சோதனை வரக்குள்ள மட்டும் அதுக்குரிய வழிகளை தேடுவோம், அதுக்கு பிறகு நாம பழைய நிலைமைக்கு போய்விடுவோம் என்ற நிலைப்பாடு வேணும். உறுதியாக இருங்க, இதை விடவும் சோதனைகள் வரலாம். நாங்க எப்படி நடக்கணும், என்ன முறையில கையாளணும், ஒரு திட்டம் போடுங்க. அந்நியர்களோட இஸ்லாம் எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கை அல்ல. நல்ல விலைக்கோங்க இங்க கொண்டு வர்றது, அவர்கள் அவர்களுடைய அனுஷ்டானம் எதுவும் அவர்கள் செஞ்சுட்டு போவாங்க. ஒரு போலீஸ்காரர் வந்தா ராமதுருவை கண்டா கும்பிடுவாரு, அது அவங்களோட வணக்கம், நாங்களா கும்பிட போறோம்? அது எங்கட மார்க்கம் அல்ல, அது அவங்களோட. மதீனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மதீனத்து மஸ்ஜிதில் அவர்களுக்கு நேரம் வந்த நேரம் அவர்களுக்கு அனுமதிச்சாங்க. கண்ணியமானவர்களே, எங்கட தீனை நாங்க முறையாக புரிந்து செயல்படக்கூடிய நேரத்தில் தான் ஹிதாயத்துடைய கதவுகள் திறக்கும். இதயத்துடைய கதவுகள் அடைச்சிட்டு துவா மட்டும் கொண்டு இதயத்துடைய கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. நாங்க எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய இபாதத், எங்களுடைய தொழுகு, எங்களுடைய உள்ளச்சம், எங்களுடைய அல்லாஹ்வுடைய மன்றாட்டம், அல்லாஹு அக்பர், இவைகளோட எங்களுடைய அணுகுமுறை, எங்களுடைய அணுகுமுறை ஒன்று ரெண்டா சம்பவம். மதீனா மஸ்ஜிதுல நூற்று கணக்கான மக்கள் வருகிறார்கள், காபிர்கள். அந்த சின்ன இடத்துல பேஞ்சா மலை சவதியாகிரும். சாப்பிடுறதுக்கு வசதி இல்லை, பொருளாதார நெருக்கடி. அப்படிப்பட்ட கஷ்டமான காலத்துல ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வரக்கூடியவர்கள், விரோதிகள், வைராக்கியம் உள்ளவர்கள், நயவஞ்சகர்கள் எல்லாரும் வந்து சின்ன மஸ்ஜிதுல வந்துதான் நபி அவர்களோடு பேசுகிறார்கள், உரையாடுகிறார்கள். தொழுகிற நேரம் வரக்குள்ள ஒதுங்கி நிற்பார்கள் சில காபிர்கள், பார்ப்பார்கள் வணக்கத்தை. அதுகள் தான் ஹிதாயத்துக்குரிய கதவுகளை திறக்கக்கூடியதாக வழிகள் அமைத்திருக்கிறது. அதனால் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, வணக்கம், தொழுக, நோம்பு, ஸகாத், ஹஜ், அதுக்கு வரக்கூடிய சட்டங்களை விளங்கிக் கொள்றது போல சோதனைகள் வரக்குள்ள என்ன முறையை கையாளணும், ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இருக்குது அல் ஹிவார், பேச்சுவார்த்தை. இரண்டாவது இருக்குது சகஜீவ, கோஎக்ஸிஸ்டன்ஸ். அந்நியர்களோட எப்படி நாங்க பழகணும், மஸ்ஜிதுக்கு சல்லி கொடுக்கிறது போல ஒரு காஃபிருடைய வீட்டுக்கு, அவனுடைய ஒரு கஷ்டத்துக்கு, அவனுடைய ஒரு பணத்தை அடக்கிறதுக்கு, அவனுடைய ஒரு திருமணத்துக்கு, அவனுடைய பிள்ளையுடைய ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. கண்ணியமானவர்களே, நாங்க 20 லட்சம் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்றோம் என்று சொன்னா, நாங்க எல்லாரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கா போறோம், யாருக்கு கஷ்டம் வந்தாலும் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறோம். ரத்தம் எடுக்கிறது மட்டும் கூடும், ரத்தம் கொடுக்கப்போற மார்க்கத்தை கேட்பீங்க, கட்டாயம் கேட்கணும், மார்க்கம் உங்களுக்கு அனுமதிக்குது. ரத்தம் கொடுக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு மார்க்கம், ரத்தம் எடுக்கிறதுக்கு மார்க்கம் இல்லை. இதுக்கு அஷ்ரஃப் அலி தான்வி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இது இப்படிப்பட்ட சிந்தனை இருக்குதே, இதுக்கு சொல்றது கல்வி தக்குவா, நாய்க்குள்ள தக்குவா. நாய்க்கும் தக்குவா இருக்குது, எப்படி தக்குவா தெரியுமா? அது நஜிசதான் வாயால சாப்பிடும், சிறுநீர் கழிக்கப்பட கால தூக்கும். சிறுநீர் கழிக்கப்பட மட்டும் அதுக்கு படக்கூடாது, போடுறதே வாய நஜிசில்தான், நஜிசில்தான் சாப்பிடுறது, நஜிசில்தான் வாழ்றது. அது ஆனா சிறுநீர் கழிக்கப்பட மட்டும் கால தூக்கி கொடுறது. ரத்தம் எடுக்கப்பல எடுக்கணும், கொடுக்கப்பல கூடுமா? என்னோட மார்க்கம் என்ன சொல்லுது? ரத்தம் கொடுங்க, ரத்தம் எடுங்க, பணத்துக்கு அல்ல. மத்தவங்க பணத்துக்கு கொடுப்பாங்க, நீங்க சொல்லுவீங்க நான் பணத்துக்கு விற்க மாட்டேன், நான் கொடுப்பேன். கன்னிமான சகோதரர்களே, தெரியாதே, பல சந்தர்ப்பத்தில் நாங்க தான் காரணம் அவர்கள் எங்களை பத்தி சந்தேகப்படுவதற்கு, எங்களை பத்தி தப்பாக புரிஞ்சு கொள்றதுக்கு. அந்த நிலைமை நீடிக்க கூடாது. நாங்கள் எல்லாரும் யோசிக்கணும், இருந்து யோசிக்கணும். உலமாக்களுடைய கடமை உலமாக்கல் செய்யணும், மக்கள் அதை எடுத்து செயல்படுத்தணும். வழிகாட்டக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் ஒரே அதை பத்தி குறைக்கண்டு பனு இஸ்ரவேல் போல வாழக்கூடாது. பனு இஸ்ரவேலுக்கு வந்த நாசம் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு 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 மார்க்கத்தை சரியாக எடுத்து செயல்படாம விட்ட காரணத்தினாலதான் பெரிய சோதனை ஏற்பட்டது. அதனால மஸ்ஜித் கட்டினது தாராளமாக போதும், அல்ஹம்துலில்லா, நியாயமான மஸ்ஜித் கட்டியிருக்கிறோம். மஸ்ஜிதுக்கு மக்கள் வாரத்துக்குரிய முயற்சி செய்யுங்க. மக்கள் என்று சொல்லும் பொழுது நபியுடைய உம்மத், முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, நபியுடைய உம்மத், நபியுடைய உம்மத் காபிர்களும் நபியுடைய உம்மத்து தான், காபிர்களும் நபியுடைய உம்மத்து தான், யூத கிறிஸ்தவர்களும் நபியுடைய உம்மத்து தான். ஒரு பெரியார் இருக்கிறாங்க, ஹாஜி அப்துல் வஹாப், 90 வயதை தாண்டியவர்கள். அவர்களோட பேசும் பொழுது எப்பொழுதுமே கண்ணீர் வடிப்பார்கள். எதுக்கு? அவர்கள் எப்பொழுதும் உலகத்தில் உள்ள யூத கிறிஸ்தவர்களுக்கும் பத்வா செய்யறதை அனுமதிக்கவே மாட்டார்கள். அவர்களுடைய இன்றும் உயிர் வாழக்கூடிய அந்த மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டேன்னு சொன்னா, அது என்னது? எல்லா மக்களுடைய இதாயத்துக்கு அல்லாஹ் இடத்துல துவா மன்றாட்டம். கனிமான சகோதரர்களே, நல்ல இத மனசு கெடுங்க. நாங்க வாழ்றது சவுதியில, கத்தர்ல, துபாயில, நாங்க அல்ஜீரியால இல்ல, நாங்க வாழ்றது ஸ்ரீலங்கால. இது பௌத்த பெருமாண்மை வாழக்கூடிய ஒரு நாடு. இதுக்கு இஸ்லாமிய சட்டங்கள், மிக வித்தியாசமான சட்டங்கள் இந்த நாட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லுது சிறுபான்மை சமூகத்துடைய சட்டங்கள், மிக வித்தியாசமான சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுகளை உள்ள மக்கள் தெரிந்து இது அரை மணி நேரம் ஒரு மாசம் ஜும்மால எனக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. மதரசாக்கள் இருக்குது, உலமாக்கள் இருக்கிறாங்க, ஏற்பாடுகள் செய்ய உலமாக்களுடைய பொறுப்பும். அவர்கள் ஒவ்வொரு மசூதியையும் தினமும் ஒரு அரை மணி நேரம் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பொதுமக்கள் கேளுங்க, மார்க்கத்தை விளங்க. அப்பதான் நாங்கள் ஒரு சிறந்த சமூகமாக. இன்று என்னுடைய ஹுத்பாவின் நோக்கம் எப்படி ரத்தம் இல்லாத, ஓட்டம் இல்லாத மீன் ஆற்றில, மாட்டில, மற்ற மிருகங்கள்ல ஓடும் ரத்தம் இருக்குது, மீன்ல அந்த அளவுக்கு ஓடும் ரத்தம் இல்லை. மீன் செத்தா சாப்பிட முடியும். குர்ஆன் செத்தது சாப்பிட வேணாம் என்று சொல்லுவதை நபி அவர்கள் அனுமதிச்சிருக்கிறார்கள். அனந்தர சொத்துடைய சட்டம் குர்ஆன் சொல்லுகிறதை குழந்தைகளுக்கு கொடுக்கும்படி நபியுடைய குழந்தை மனைவிக்கு இல்லைன்றே ஹதீஸ் சொல்லுகிறது. எப்படி இந்த சட்டங்களை நாங்கள் வழங்கி வச்சிருக்கிறோமோ அதே போல சோதனை வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் என்ன முறையை கையாள சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி செல்லம் எப்படி கையாண்டு இருக்கிறாங்க, நபி அவர்கள் மஸ்ஜிதுல எப்படி காபிர்களை வைத்து அவர்களுக்கு மார்க்கத்தை விளங்க வச்சிருக்கிறாங்க, காபிர்களை எந்த அளவுக்கு அவர்களோட பலவீனத்துக்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது. எம்மதமும் சம்மதம் என்பது அல்ல, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு. யூத கிறிஸ்தவர்கள் வந்து நபியுடைய வீட்டிலையும் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய மாளிகையிலையும் இருந்தாங்க. எங்களோட தீன் இதுதான் என்ற விரோதிகள், மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள். ஆனா அது எல்லாத்துக்கும் வரையறைகள், ஒழுக்கங்கள், பேண வேண்டிய அனுஷ்டானங்கள், முறைகள் இருக்கு. அந்த முறைகளை பேணி எதிர்காலத்தில் முதுபல சேனா ராவை இப்படி பல சோதனைகள் வந்தது, முடிஞ்சிருச்சு என்று நினைக்காதீங்க. சோதனையுடைய ஜீரோ ஆரம்ப கட்டம், ஒன்னாவது மார்க்ஸ் பண்ணில்லை. எங்கட அணுகுமுறைதான் இந்த சோதனைகள் இல்லாமலாக்கும். எங்கட தௌபா, எங்கட இஸ்திஃபா, எங்களுடைய துவா, நபியவர்களுடைய வாழ்க்கை முறை, நபியவர்கள் மஸ்ஜிதுகளை பயன்படுத்தின முறை, இந்த முறையில ஹிதுமத், மஸ்ஜிதுடைய ஹிதுமத் எப்படி இருந்தது காபிர்களுக்கு. காபிர்களுக்கு நபியவர்கள் என்ன முறையில உதவி செய்தார்கள் மஸ்ஜிதுல, அதெல்லாம் படிச்சு அதோட எங்களுடைய காபிர்களோட நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை எதிர்காலத்தில் சிறப்பாக ஆக்கி நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள நல்லடியாகலாம். அல்லாஹ் இடத்துல மன்றாடி, யா அல்லாஹ், இந்த வாழ்க்கையில நடந்த தவறுகள், குற்றங்கள், குறைகள் அதுகளை நீ மன்னிச்சு நாங்க இந்த அந்நியர்களுக்கு மார்க்கத்தை எந்த முறையில முன்வைக்க வேணுமோ அந்த முறையில முன்வைக்க இல்லை, அதுக்குண்டான தௌபாவை செய்து நல்லடியாகலாம், சாலியான மக்களாக நாங்கள் வாழ்றதோட மேலான சோதர்களே. மார்க்கத்தில் ஈமான் எவ்வளவு முக்கியமோ அறிவும் ஆக முக்கியம், ஈமான் எவ்வளவு முக்கியமோ அறிவும் ஆக முக்கியம், மார்க்கத்துடைய ஃபதாயில் எவ்வளவு முக்கியமோ அதே போல மசாயிலும் ஆக முக்கியம். ஃபதாயில தெரிஞ்சு கொள்றது போல மசாயில்களையும் தெரிஞ்சு கொள்ளணும். மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள் என்ன, இந்த கடல்ல பிரயாணம் செய்யும் பொழுது அன்றைக்கு பாருங்க எப்படிப்பட்ட கேள்வி, ஒது எடுக்கணுமா, நவியவங்க மேல் மிச்சமாக உங்களுக்கு ஒது எடுக்கணும், செத்ததையும் சாப்பிட முடியும். பாத்திமா நாயகி வந்து கேட்கும் பொழுது கணவனுடைய எங்களுடைய தகப்பனுடைய சொத்தை தாங்க நவியவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, இல்ல நாங்க விட்டுட்டு போறது அது தர்மமாக இருக்கும். சோதனை வரும் பொழுது பிரமோதம் காட்டி ஓடாதீங்க, அமைதியாக இருந்து யோசிங்க, ஏந்த தவறு என்ன, ஏண்ட பிழை என்ன, நான் எப்படி என்ன திருத்திக் கொள்வது. கனிமான சகோதரர்களே, அல்லாஹோட தொடர்புள்ள நல்லடியார்களாக மாறணும். ரெண்டு விஷயத்தை கருத்து கெடுங்க, ஒன்று எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை, எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை, நாங்கள் என்ன வேற்றுமை, என்ன எங்களுக்கு மத்தியில பிளவுகள் இருந்தாலும் ஒன்றுபட்ட சகோதரர்கள் போல எல்லாரும் ஒரே மதமாக இருக்க மாட்டாங்க. ஒருவர் ஷாஃபியா இருப்பார், ஒருத்தர் ஹனபியா இருப்பார், ஒருத்தர் மாலிக்கியா இருப்பார், ஒருத்தர் ஹம்பலியா இருப்பார், ஒருத்தருடைய அமைப்பு வேற, இன்னொருத்தர் அமைப்பு வேற. ஆனா எங்கட உள்ளத்துல உம்மத் என்ற உணர்வு, நாங்க ஒரு உம்மத். அதே நேரம் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறது போல மற்றவர்களோட காபிர்களோட, காபிர்களை ஒரு நஜிசாக பார்க்காதீங்க. அவர்களும் மனிதர்கள், நபி அவர்களுடைய அடிப்படைகளை பேசுங்க, புரியுங்க. ஒரு யகூதியுடைய பணத்துக்கும் நபி அவங்க எலும்பி நின்றிருக்கிறாங்க. பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்களுடைய அந்த ஜனாசா போக்குல எலும்பி நில்லுங்க, போங்க, அந்த ஃபியூனரலுக்கு போங்க, அந்த பணத்துக்கு போங்க, கலந்துக்கோங்க, சேருங்க. எந்த அளவுக்கு அவங்களோட மார்க்கத்தை நீங்க வணங்க தேவையில்ல. எங்களோட மார்க்கத்துல தான் நாங்க இருப்போம். எங்களோட பண்பாடு மனிதர்களை மதிக்க சொல்கிறது. நாங்க மதிப்போம். எங்களோட ஐடென்டிட்டியோட, எங்களோட அடையாளத்தோட, எங்களோட இஸ்லாமிய அந்த ஷியாரோட, எங்களோட ஈமானோட, எங்களோட தக்வாவோட, எங்களோட அஹ்லாக்கோட நாங்க வாழ்வோம். அதே நேரம் அவர்களுக்கு எப்படி மனைவிக்கு என்ன செய்ய வேணும், குழந்தைக்கு என்ன செய்ய வேணும், மஸ்ஜிதுக்கு என்ன செய்ய வேணும், காபிருக்கு என்ன செய்ய வேண்டும், காபிருக்கு என்ன செய்ய வேண்டும். நபியே என்ன தாய் வந்திருக்கிறாங்க. யாரு கேட்கிற? அபுபக்கர் மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தாய் வந்திருக்கிறாங்க மதீனாக்கு. காபிராக இருக்கிறாங்க, நான் எப்படி நடந்து கொள்ள? உம்மு ஹபீபா நபியுடைய மனைவி அபு சுஃபியான் மதீனாக்கு வந்திருக்கிறார். மதீனாக்கு வந்திருக்கக்கூடிய அபு சுஃபியானுக்கு எப்படி நடந்து கொள்ளணும்? வாப்பாவோட கற்றுக் கொடுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இது ஒரு தனி தலைப்பு. இன்ஷா வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். எப்படி சஹாபாக்கள் எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க சிறுபான்மை நாட்டில் வாழ்ற போலதான் இன்னைக்கு எத்தனையோ பௌத்த சகோதர சகோதரிகள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கண்ணீர் ஆகரிக்கும், எவ்வளவு கவலை இருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அவங்களோட தாய், நான் நேற்று எங்கட கண்டிய சேர்ந்த ஒரு சகோதரர், அவர் வெளிநாட்டில் வாழ்கிறார், அவருக்கு பேசினேன். அவங்க குடும்பமே மாற்று மதத்தில் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இந்த வீட்டுல இந்த மனைவி ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த மனைவி, அவர் சரியான கஷ்டப்படுறா, அவரோட குடும்பம் அவரை போட்டு டெலிபோன்ல இதுல பயங்கரமாக ஏசுறாங்க. எங்களுக்கு இது தெரியாது. நாங்க முஸ்லிம்களாக பிறந்து வாழ்றதுனால எங்களுக்கு மற்றவர்களுடைய கஷ்டம் இழந்தாது. இந்த நண்பர் ஒருவர் இருக்கிறார் பாகிஸ்தான்ல, அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் 73 ஒரு ஜமாத்தை கண்டு இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் ஒரு மியூசிக் ஈடுபடக்கூடியவர். அவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஆலிமாக இருக்கிறார். அவர் எப்பயும் சொல்லுவார், ரிஸ்வி என் உம்மா இன்னும் அமெரிக்காவில் இருக்கிறார், இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை. அவளுக்கு கடல்ல சர்வ் பண்றது சரியான விருப்பம். நான் சொன்ன உட தாய, இப்ப நான் சென்ற வாரம் 2 வாரத்துக்கு போது அவருக்கு நான் பேசு நேரம் சொன்ன உட அமெரிக்காவில் உள்ள தாய் இங்க கூப்பிட்டு வாங்க, நாங்கள் அவங்களை கௌரவிப்போம், கண்ணியப்படுத்துவோம், எங்களோட கடலோரத்தில் கூட்டிட்டு போவோம், அவளுக்கு சர்வ் பண்ண சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, எங்களோட தீன் எங்களுக்கு காட்டு நிற்கிற முறைய நாங்கள் சரியாக நடத்தினா தான் இதில் ஹக்க நிறைவேற்றுவோமே தவிர இல்லைன்னா அல்லாவுக்கு நாங்கள் எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். அதனால அல்லாஹ் ஒரு பௌத்த பெரும்பான்மை நாட்டில் எங்களை வாழ வச்சதுக்கு நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம். எங்களுடைய இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட கண்ணீர் வடிச்சு துவா கேட்போம். அதே நேரத்தில் நாங்களும் மார்க்கத்தை தெரிஞ்சு கொண்டு மடத்தனத்தில் கொள்கையில நாங்கள் இருக்காம அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூலுடைய தீன சஹாபாக்கள் எப்படி வழிநடத்தினார்களோ அந்த முறையில் எடுத்து நடத்த அல்லாஹ் என்ன போல தவறிழைத்த குற்றவாளிக்கும் உங்களை போல நல்லவர்களுக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவத்தை மன்னித்து ஒரு சிறந்த உம்மத்தாக உலகத்தில் ஜொலிக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை கபூல் செய்வாயாக, இந்த மஸ்ஜித் வாசிகளை கபூல் செய்வாயாக, இந்த கூட இருக்கக்கூடிய மக்களை கபூல் செய்வாயாக, இந்த நாட்டை கபூல் செய்வாயாக. அல்லாஹ் எங்களுக்கு மறைமுகமான உதவியை செய்வாயாக, எமக்கு இருக்கும் சோதனை நீக்கி வைப்பாயாக, அமைதியால் நிறைமை ஏற்படுத்துவாயாக, முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ செய்வாயாக, எங்களோட வீண்ல உறுதியாக இருக்க கிருபை செய்வாயாக, எங்களோட மஸ்ஜிதுகள் எப்படி இருக்க வேணுமோ அந்த முறையை எங்களுக்கு வழிகாட்டுவாயாக, எங்களோட துவாக்கள் ஏற்றுக்கொள்வாயாக.
For more lectures, visit slhub.com.